الحمد والثناء لله والعزة والنعمة لله والملكوت والجبروت لله والملك والشكر لله. اللهم صل على سيدنا محمد عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونسق للأمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيء عنها إلا هالك. اللهم صل وسلم على هذا النبي الكريم وعلى آله وصحابته، أحينا اللهم على سنته وعمتنا على ملته، واحشرنا غدا في زمرته مع الذين أنعمت عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين وحسن أولئك رفيقا. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألف لام ميم، ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين، صدق الله العليم. عن عمر بن الخطاب رضي الله عنه قال قال رسول الله صلى الله عليه وسلم: إنما الأعمال بالنيات وإنما لكل امرئ ما نوى. صدق رسول الله صلى الله عليه وسلم، رواه الإمام البخاري في صحيحه. அரசாட்சியை தனதாக்கி அதன் சாட்சியாய் நபியாக்கி அழகான முறையிலே அமிரத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அல்லாஹுக்கே அருள் அனைத்தும் புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தும் சலாமும் சாந்தி மதம் ஏந்தி வந்த சத்திய தூதர், சன்மார்க்க போதகர், ஆத்மீக தலைவர், காருணிய கடல், கஸ்தூரி மேனி, சர்தாரே ஆலம், தாஜுல் மதீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களுடைய அருமை குடும்பத்தினர்களான அஹ்லுல் பைத்துகள், அருமை தோழர்களான சஹாபாக்கள், இன்னும் அவர்களுடைய வாழ்க்கையை பின்தொடர்ந்து கொண்டிருக்கின்ற, பின்தொடரப் போகின்ற முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் சலாத்தும் சலாமும் என்றென்றும் உண்டாவதாக. இத்திருநாளிலே புனிதமான ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக இறை இல்லமா மஸ்ஜிதிலே இஃதிகாஃப் நியத்துடன் அமர்ந்திருக்கின்ற இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு கட்டளை பிறப்பித்திருக்கிறானோ, உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையிலே இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், எவைகளை செய்யக்கூடாது தவிர்த்து கொள்ளுங்கள் என்று அச்சமூட்டி எச்சரிக்கை செய்திருக்கிறானோ, அப்படிப்பட்ட காரியங்கள் அத்துணையையும் நமது வாழ்க்கையில் இருந்து முற்ற முழுதாக தவிர்த்து கொள்ளுமாறு முதலிலே எனக்கும் அப்பா உங்களுக்கும் தக்குவாவை கொண்டு ஒசிய செய்கிறேன், நல்ல உபதேசம் புரிகிறேன், அன்பு கட்டளையும் இடுகிறேன். கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாடியதை செய்கிறான், நாடியதை படைக்கிறான், அவன் படைத்ததிலிருந்து நாடியதை தேர்ந்தெடுக்கிறான். وَيَخْلُقُ اللَّهُ مَا يَشَاءُ وَيَخْتَارُ. அல்லாஹ் நாடியதை செய்கிறான், அல்லாஹ் நாடியதை படைக்கிறான், அல்லாஹ் படைத்ததிலிருந்து நாடியதை தேர்ந்தெடுக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்தான்,
இந்த பிரபஞ்சத்திலே மனித சமூகம் வாழ்வதற்காக இந்த பூமியை தேர்ந்தெடுத்தார், இந்த பூமியை படைத்தார், இந்த பூமியிலே கோடான கோடி ஜீவராசிகளை படைத்தார். அவருடைய படைப்பிலே சிறந்த படைப்பாக மனிதர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், பல மனிதர்களை படைத்தார், மனிதர்களிலே சிறந்தவர்களாக முஸ்லிம்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், பல முஸ்லிம்களை இந்த உலகத்திலே படைத்தார், அவர்களிலே சிறந்தவர்களாக மாண்பு மிகுந்தவர்களாக நபிமார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், பல நபிமார்களை இந்த உலகத்திலே படைத்தார், நபிமார்களிலே சிறந்தவர்களாக ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், ரசூல்மார்களை படைத்தார், ரசூல்மார்களிலே சிறந்தவர்களாக எங்களுடைய ஆத்மீக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். ஏழு வானங்களை படைத்தார், வானங்களிலே அவருடைய அரசுக்கு நெருக்கமான வானமாக ஏழாவது வானத்தை தேர்ந்தெடுத்தார், பல இரவுகளை படைத்தார், இரவுகளிலே சிறந்த இரவாக கண்ணியத்துக்குரிய இரவாக மாண்பு மிகுந்த இரவாக லைலத்துல் கத்ரை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், பல நாட்களை படைத்தார், நாட்களிலே சிறந்த நாளாக சையதுல் அய்யான் என்று வர்ணிக்கப்படக்கூடிய யோமுல் ஜும்ஆ வெள்ளிக்கிழமை தினத்தை அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார், பல மாதங்களை படைத்தார், மாதங்களிலே சிறந்த மாதமாக கண்ணியத்துக்குரிய மாதமாக அல்லாஹ் ரமலானுடைய மாதத்தை தேர்ந்தெடுத்தார், இந்த உலகத்திலே பல ஊர்களை படைத்தார், ஊர்களிலே சிறந்த ஊராக மக்காவையும் மதீனாவையும் அல்லாஹ் தேர்ந்தெடுத்தார். அது போலவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்திலே பல இடங்களை படைத்திருக்கிறார், பல இடங்களை வைத்திருக்கிறார், இடங்களிலே சிறந்த இடமாக கண்ணியத்துக்குரிய இடமாக அல்லாஹுடைய ரஹ்மத்துகள் இறங்கக்கூடிய இடமாக அல்லாஹுடைய பரக்கத்துகள் இறங்கக்கூடிய இடமாக வானலோகத்தில் இருந்து மலாயிக்காமார்கள் இறங்கக்கூடிய இடமாக அல்லாஹ் அவனுடைய மாளிகைகளை மஸ்ஜிதுகளை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அல்லாஹு அக்பர். அதனால் தான் எங்களுடைய ஆத்மீக தலைவர் சர்தாரே ஆலம் தாஜுல் மதீனா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் எது தெரியுமா? எது தெரியுமா? இந்த உலகத்திலே கடை வீதியாக இருக்கலாம், பஜாராக இருக்கலாம், மைதானங்களாக இருக்கலாம், பூந்தோட்டங்களாக இருக்கலாம், கடலோரங்களாக இருக்கலாம், அவைகளெல்லாம் அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் கிடையாது. என்ன சொன்னார்கள்? என்ன சொன்னார்கள்? இந்த உலகத்திலே அல்லாஹ்வுக்கு விருப்பமான இடம் மஸ்ஜிதுகள், அல்லாஹ்வுடைய மாளிகைகள். ஆம் கண்ணியத்துக்குரியவர்களே, அப்படி சிறந்த ஒரு இடம் அல்லாஹ்வுடைய மாளிகை, அவனுடைய மஸ்ஜிதுகள். அன்றைய காலத்திலே நபிகளாருடைய காலத்திலே இந்த அல்லாஹ்வுடைய மாளிகைகள் மஸ்ஜிதுகள் வெறும் வணக்க இபாதத்துகளுக்கு மாத்திரம் இருக்கவில்லை. அன்றைய காலத்திலே மஸ்ஜிதுகளிலே வைத்தியம் செய்யப்பட்டது, வைத்திய சாலைகளாக மஸ்ஜிதுகள் இருந்தது. வெளிநாட்டில் இருந்து வரக்கூடிய தூதுவர்கள் மஸ்ஜிதுகளுக்கு வருவார்கள், அங்கேதான் பேச்சுவார்த்தைகள் நடக்கும். வெளிநாட்டு தூதுவர்கள் வந்து செல்லக்கூடிய ஒரு தூதரமாக அன்றைய காலத்திலே மஸ்ஜிதுகள் இருந்திருக்கிறது. அது மாத்திரமல்ல, மஸ்ஜிதுகள் ஒரு பல்கலைக்கழகமாக அந்த காலத்திலே இருந்திருக்கிறது. அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை இறக்கி வைத்தார், நபிகளார் ஹதீஸ்களை சொல்வார்கள், திருவாய் மலருவார்கள். அந்த காலத்திலே கல்வி கொடுக்கப்படக்கூடிய கல்வி கூடங்களாக பல்கலைக்கழகங்களாக மஸ்ஜிதுகள் இருந்திருக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத் இறங்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள், அல்லாஹுடைய பரக்கத் இறங்கக்கூடிய இடம் மஸ்ஜிதுகள். நாள்தோறும் மலாயிக்காமார்கள் வானவர்கள் வந்து செல்லக்கூடிய இடம் மஸ்ஜித். அல்லாஹுடைய ரஹ்மத்தும் பரக்கத்தும் முதல் முதலாக இந்த உலகத்துக்கு மஸ்ஜிதுகளுக்கு தான் இறக்கப்படுகிறது, மஸ்ஜிதுகளுக்கு தான் இறக்கப்படுகிறது. அப்படி என்றால் மஸ்ஜிதுகள் என்பது சாதாரணமான இடமல்ல, கண்ணியத்துக்குரிய இடம், சங்கையான இடம். எப்படி இந்த மஸ்ஜிதுகள் கண்ணியத்துக்குரிய இடமாக இருக்கிறதோ அது போலவே அந்த மஸ்ஜிதுகள் கண்ணியப்படுத்தப்பட வேண்டும், தூய்மைப்படுத்தப்பட வேண்டும், சிறப்புப்படுத்தப்பட வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும், சீராக இருக்க வேண்டும், கம்பீரமாக இருக்க வேண்டும். மசீதிகள் என்பது ஒரு சமூகத்தின் இதயம், சன சமூக நிலையம். மசீதிகள் தான் அன்றைய காலத்திலே வழக்குகள் எல்லாம் விசாரிக்கப்படக்கூடிய ஒரு நீதிமன்றமாக அன்றைய காலத்திலே மசீதிகள் இருந்திருக்கிறது. எனவே இந்த மசீதிகள் எப்படி கண்ணியமான இடமாக இருக்கிறதோ அது போலவே அந்த மசீதிகளை நிர்வகிக்கக்கூடிய, மசீதிகளை பராமரிக்கக்கூடிய நிர்வாகிகளும் கண்ணியத்துக்குரியவர்கள். அவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. மசீதிகளை நிர்வகிக்கக்கூடிய அந்த நிர்வாகிகளும் சாமானியமானவர்கள் அல்ல, கண்ணியத்துக்குரியவர்கள். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய மாளிகைகளை, அவனுடைய மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடிய, நிர்வாகம் செய்யக்கூடிய நிர்வாகிகளுடைய தன்மைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை அவனுடைய வேதமான அல் குர்ஆனிலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், அந்த மஸ்ஜிதுகளை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள், நிர்வாக தொகையிலே யாரெல்லாம் அங்கத்தவர்களாக தலைவராக உப தலைவராக செயலாளராக பொருளாளராக கணக்காளராக இருக்கிறார்களோ அத்துணை பேருடைய தன்மைகளும் அத்துணை பேருடைய குவாலிஃபிகேஷனும் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குர்ஆன் எங்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறது, குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இன்னல்லாஹ யஅமுரு, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குர்ஆன் குர்ஆனிலே சொல்கிறான், மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க கூடியவர்கள், அதை பராமரிப்பு செய்யக்கூடியவர்கள் அல்லாஹுவை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், மறுமை நாளை ஈமான் கொண்டிருக்க வேண்டும், முஸ்லிமாக இருக்க வேண்டும். முதல் தன்மை, முதல் தன்மை அந்த நிர்வாகிகள் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? அல்லாஹுவை பயப்பட வேண்டும், அல்லாஹுடைய அச்சம் இருக்க வேண்டும், அல்லாஹுவை நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், மறுமையினாலே நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், தொழுகையை நிலைநாட்டக்கூடியவராக சரியாக தொழுகையை ஒவ்வொரு நாளும் தொழக்கூடிய தொழுகையாளியாக, ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவராக நிர்வாகிகள் இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அல்லாஹுவை தவிர இந்த உலகத்திலே வேறு யாருக்கும் பயப்படக்கூடாது. அல்லாஹ்வுக்கு மாத்திரம்தான் பயப்பட வேண்டும், தக்குவாக இருக்க வேண்டும், உள்ளத்திலே அல்லாஹுவின் பயம் இருக்க வேண்டும், அச்சம் இருக்க வேண்டும், யாருக்கும் பயப்படக்கூடாது. வாழ்க்கையிலே உண்மை பேசும் தன்மை இருக்க வேண்டும், நேர்மை இருக்க வேண்டும், சமூகத்திலே ஒரு சிறந்த மனிதராக இருக்க வேண்டும், கண்ணியத்துக்குரிய ஒரு மனிதராக அவர் இருக்க வேண்டும். சமூகத்திலே எல்லா மனிதர்களுடைய தரங்களை விளங்கி செயல்படக்கூடியவராக இருக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கக்கூடாது, கலவி இருக்கக்கூடாது. பெரும் பாவங்களிலே அவர் தன்னை ஆராய்த்துக் கொள்ளக்கூடாது என்பதையெல்லாம் மார்க்கம் போதித்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நிர்வாகத்திலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ, யாரெல்லாம் நிர்வாகிகளாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று, அவர் தொழுகையாளியாக இருக்க வேண்டும். தொழுகை அவருடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், தானும் தொழ வேண்டும். யாரெல்லாம் ஊரிலே தொழுகை இல்லாமல் இருக்கிறார்களோ அத்துணை பேரையும் தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். ஊரிலே தொழுகை இல்லாமல் யாராவது இருக்கிறார்களா பார்க்க வேண்டும். இது தனிப்பட்ட ஒரு ஜமாத்துக்குரியதல்ல, இது அத்துணை முஸ்லிம்களுடைய கடமை. நிர்வாகத்திலே யாரெல்லாம் அங்கத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் பார்க்க வேண்டும், யாரெல்லாம் தொழுகை இல்லாமல் இருக்கிறார்கள் அத்துணை பேரையும் தேடி சென்று தொழுகையாளிகளாக மாற்ற வேண்டும். அடுத்து வாழ்க்கையிலே பெரும் பாவத்தை விட்டு அவர் விலகி இருக்க வேண்டும். பெரும் பாவம் செய்யாதவராக இருக்க வேண்டும். போதை வஸ்துகளுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது. போதை வஸ்துகளுக்கு தன்னை ஆளாக்கியவராக இருக்கக்கூடாது. மறுவிலும் சூவிலும் விபச்சாரத்திலும் அவர் தன்னை ஆளாக்கியவராக இருக்கக்கூடாது. தூய்மையானவராக இருக்க வேண்டும். வாழ்க்கையில தூய்மை இருக்க வேண்டும். தக்குவா இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நினைவு இருக்க வேண்டும். எப்பொழுதும் அல்லாஹ்வின் பார்வையின் நினைவோடு உலகத்திலே தங்களுடைய வாழ்க்கையை கடத்த வேண்டும். அன்று கிணிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பேரன்பு பெருமக்களே, எனவே நிர்வாகம் என்பது ஒரு சாதாரணமான விடயம் அல்ல. இந்த மஸ்ஜிதுகளை நிர்வகிக்க கூடியவர்கள், பராமரிப்பு செய்யக்கூடியவர்களுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு பெரிய தன்மைகள் இருக்க வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது, மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. ஒரு நிர்வாகம் என்று வந்துவிட்டால் அதிலே மிக முக்கியமான பாத்திரங்களிலே இடம்பெறக்கூடியவர்கள் தான் நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய தலைவர், அடுத்து நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய கணக்காளர். இந்த இரண்டு பேர்களும் அவர்களுடைய அந்த டியூட்டியை சரியாக செய்துவிட்டால் அந்த நிர்வாகம் சீரான பாதையிலே பயணிக்கும். எப்பொழுது இந்த இரண்டு பேர்களும் தங்களுடைய பணிகளை மறந்து, பொறுப்பை மறந்து, அமானிதத்தை சீராக செய்யாமல் சீர்குலைத்து நடந்தால் அந்த நிர்வாகமே கெட்டு போய்விடும். நிர்வாகிகள் என்பவர்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. ஒரு ஊரையே வழிநடாத்தக்கூடியவர்கள், ஒரு சமூகத்தையே வழிநடாத்தக்கூடியவர்கள். அவருடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கக்கூடாது, பொய் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மூன்று பேர் சுவர்க்கம் நுழைய மாட்டார், சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகர மாட்டார். முதலாவதாக சொன்னார்கள், பெருமை பிடித்த ஏழை சுவர்க்கம் நுழைய மாட்டார். இரண்டாவதாக சொன்னார்கள், திருமணம் முடித்த நிலையிலே விபச்சாரம் செய்யக்கூடியவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். மூன்றாவதாக சொன்னார்கள், பொய் சொல்லும் சமூக தலைவர், பொய் சொல்லும் சமூக தலைவர் சுவர்க்கம் நுழைய மாட்டார். அப்படி என்றால் மஸ்ஜிதுடைய நிர்வாக தலைவர், தலைமை வகிக்கக்கூடியவர் ஒரு ஊருடைய தலைவர், ஒரு சமூகத்தின் தலைவர், அவருடைய வாழ்க்கையிலே பொய் இருக்கக்கூடாது. மார்க்கம் இயம்பிக் கொண்டிருக்கிறது, மார்க்கம் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவர்கள் தான் நிர்வாகத்தை நிர்வகிப்பதற்கு தகுதி பெற்றவர்கள். ஆக்கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த வகையிலே தலைவர்களிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தன்மை தான் உண்மை பேசக்கூடிய தன்மை. அடுத்ததாக சமூகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஒரே பார்வையிலே பார்க்க வேண்டும், ஒரே தரமாக பார்க்க வேண்டும். மக்களுடைய நிலைமைகளை ஊரில் இருக்கக்கூடிய, மஹல்லாவிலே இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுடைய நிலைமைகளை, கஷ்டங்களை அவர் தெரிந்திருக்க வேண்டும், அவர் தெரிந்திருக்க வேண்டும். அடுத்ததாக அவர் மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு உதவியாளராக, சமூக சேவகராக, சமுதாய சீர்திருத்தத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சீர்திருத்த ஓதியாக ஒவ்வொரு நிர்வாகத்திலும் இருக்கக்கூடிய நிர்வாக தலைவர் குறிப்பாக இருக்க வேண்டும். சமூகத்திலே யாரெல்லாம் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், பிரச்சினை இருக்கிறார்கள், கஷ்டத்திலே இருக்கிறார்கள், சோதனையிலே இருக்கிறார்கள், கடலிலே இருக்கிறார்கள், நோயாளியாக இருக்கிறார்கள், அவர்களை தேடி சென்று அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவராக இருக்க வேண்டும். அன்றைய காலத்திலே அபூபக்கர் சித்தீக் நாயகம் அவர்கள் சமூகத்துடைய தலைவராக இருந்தார்கள், கலீஃபாவாக இருந்தார்கள். ஒவ்வொரு நாளும் சுபகு தொழுது விட்டு யாருக்கும் காணாமல் ஒளிந்து ஒளிந்து செல்வார். மதீனாவுடைய போர்டருக்கு அங்கே ஒரு வீடு இருக்கும், அதற்குள்ளார் என்ன செய்வார், யாருக்கும் தெரியாமல் அங்கே போய் நுழைவார்கள். நுழைந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு அவர் ஹிதுமத்து செய்வார்கள். ஒரு நோயாளி இந்த விடயத்தை பார்த்து கொண்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதிகாலையிலே ஒரு வீட்டுக்கு போய் இப்படி நுழைகிறார் அப்படி என்றால் ஒரு அமலுடைய விடயமாகத்தான் இருக்கும், ஒரு நற்செயலாகத்தான் இருக்கும் என்று அவரும் அதை ஒழித்து பார்த்து கொண்டிருந்தார்கள். நாங்கள் எல்லாம் என்ன செய்வோம், இந்த காலத்தில் எப்படி ஒரு நிகழ்வை கண்டுவிட்டால் அதிகாலையிலே சுபகுடைய நேரத்திலே ஒரு மனிதர் ஒரு வீட்டுக்கு சென்று நுழைந்தால் என்ன செய்வோம், அதற்கு கண் மூக்கு காது எல்லாம் வைத்து அதை போட்டோ எடுத்து எப்படி எல்லாம் எடிட் பண்ண முடியுமோ அப்படி எல்லாம் எடிட் பண்ணி அவருடைய மானத்தை கீறி கிழித்து விடுகிறோம். ஆனால் சஹாபாக்கள் அப்படி அல்ல, சஹாபாக்கள் அப்படி அல்ல, அதை பார்த்தார்கள் இது ஒரு அமலுடைய விடயமாகத்தான் இருக்கும். பிறகு அபூபக்கர் சித்திக் நாயகம் அந்த வீட்டில் இருந்து வெளியேறி விட்டதும் இவர் உள்ளே சென்றார். அந்த தாயிடம் கேட்டார்கள், தாயே வந்து சென்ற அந்த மனிதர் எதற்காக வென்றி வந்தார், என்ன செய்தார்? அந்த தாய் சொன்னார்கள், அந்த தாய் சொன்னார்கள், நான் ஏழையாக இருக்கிறேன், எனக்கு குடும்பம் கிடையாது, பெற்றோர்கள் கிடையாது, பிள்ளைகள் கிடையாது, என்னுடைய கண்ணுடைய பார்வையை நான் இழந்திருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் அந்த மனிதர் வருகிறார், என்னுடைய தேவைகளை நிறைவேற்றி தருகிறார், என்னுடைய ஆடைகளை கழுவி தருகிறார், சமைத்து தருகிறார், என்னுடைய வீட்டை சுத்தம் செய்கிறார், இப்படி பல வருடங்களாக செய்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறார் என்றதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழுது விட்டார்கள். ஒரு சமூகத்துடைய தலைவர், நாட்டுடைய சக்கரவர்த்தி இப்படி செய்கிறார் என்றால் அந்த தன்மைகள் எல்லாம் ஒரு ஊரை நிர்வகிக்கக்கூடிய ஒரு மஸ்ஜிதை நிர்வகிக்கக்கூடிய தலைவரிடம் நிச்சயமாக இருக்க வேண்டும் என்று நாங்கள் வரலாற்றிலே பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அது மாத்திரமல்ல, சமூகத்திலே இருக்கக்கூடிய நிர்வாகத்திலே இருக்கக்கூடிய தலைவர்களிடம் அவர்களுடைய நிதானமான தன்மை மிகவும் முக்கியமாக இருக்கிறது. மனிதர்களுடன் நல்ல முறையிலே பேச வேண்டும், கலைக்க வேண்டும். ஊரிலே பாவங்கள் நடந்தால், விபச்சாரம் நடந்தால், சூதாட்டம் நடந்தால், வாலிபர்கள் எல்லாம் போதை வசிலே ஈடுபட்டால், அவைகளை எல்லாம் பாதித்தால், அவைகளுக்கெல்லாம் அடிமையாக இருந்தால், அவைகளை தடுத்து நிறுத்துவது அவருடைய பொறுப்பு. அவைகளை தடுக்கும் பொழுது, தடுத்து நிறுத்தும் பொழுது நடுநிலையாக நின்று நல்ல முறையிலே அவர்களுடைய உள்ளங்கள் பாதிக்கப்படாத முறையிலே திருத்தி கொடுக்க வேண்டும், சொல்லிக் கொடுக்க வேண்டும். அதிகாரத்தை வைத்து அடிப்பதோ ஏசுவதோ தண்டனைகள் கொடுப்பதோ மார்க்கம் சொல்லக்கூடிய முறையல்ல, நல்ல முறையிலே திருத்தி கொடுக்க வேண்டும். இந்த உலகத்திலே மிகப்பெரிய ஒரு கெட்ட மனிதர் யாராக இருந்திருக்கும், மிகப்பெரிய கெட்டவன், மிகப்பெரிய கெட்டவன். அந்த கெட்டவனிடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூசாவையும் ஹாரூனையும் அழைத்து சொன்னான், மூசா ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று கௌலல்லையினா மிருதுவாக பேசு மூசா, மிருதுவாக பேசுங்கள். ஃபிரௌன் சாதாரணமானவனா, சாதாரணமான கொடியவனா, மகா பாவி, மகா கெட்டவன், என்று சொன்னவன். ஆடி உலமாக்களிடம் கேட்டு பாருங்கள் அந்த வார்த்தையுடைய விபரீதத்தை. அப்படி ஒரு கெட்ட மனிதனிடத்திலே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பி சொன்னான், மூசா நீங்கள் ஃபிரௌனிடத்திலே சென்று கௌலல் லையினா மிருதுவான வார்த்தையின் மூலமாக பேசு மூசா என்றார்கள். அப்படி என்றால் கெட்ட மனிதர்களிடத்திலே மிருதுவாக பேச சொன்னான் என்றால் முஸ்லிம்களிடத்திலே எவ்வளவு மிருதுவாக பேச வேண்டும்? எனவே சமூகத்துடன் எப்படி புலங்க வேண்டும் என்கிறதையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆன் வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது ஒவ்வொரு சமூக தலைவர்களிடத்திலும் இருக்க வேண்டிய தன்மை, ஒவ்வொரு நிர்வாக தலைவரிடத்திலும் இருக்க வேண்டிய மிகப்பெரிய தன்மையாக இருக்கிறது. அன்று கிணியர்களே, அடுத்ததாக நிர்வாகத்திலே முக்கிய அங்கத்தவராக இருக்கக்கூடிய ஒருவர் தான் கணக்காளர். கணக்காளர் அன்று கிணியர்களே, இவர் நீதமாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாக இருக்க வேண்டும், உண்மை பேசக்கூடியவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் இவருடைய கையிலே இருக்கக்கூடியது அவருடைய பணம் அல்ல, ஊருடைய பணம். ஊருடைய பணம் எந்த இடத்திலே பணம் அதிகமாக புலங்கப்படுகிறதோ அங்கே பிரச்சனைகள் அதிகரிக்கும். பிரச்சனைகள் அதிகரிக்கும். பணம் என்று வந்துவிட்டாலே பிரச்சனை ஏற்படக்கூடிய ஒரு விடை என்றால், எனவே கணக்காளராக இருக்கக்கூடியவர் பணத்துடைய விடயத்திலே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ள வேண்டும். வழிகட்ட கொள்கைகளுக்கு இடம் கொடுக்க கூடாது, மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது. பணத்தை கொண்டு வந்து காட்டுவார்கள், உங்களுக்கு அதை கட்டி தருவோம், இதை கட்டி தருவோம், அப்படி எல்லாம் செய்வோம், இப்படி எல்லாம் செய்வோம் என்று கோடி கோடி கோடியாக கொண்டு வந்து கொட்டுவார்கள். அந்த பணத்துக்கு நாங்கள் அடிமையாகிவிடக் கூடாது, அடிமையாகிவிடக் கூடாது. பார்க்க வேண்டும், யார் மசீதுக்கு பணத்தை கொண்டு வந்து தருகிறார், யார் உதவி செய்கிறார், எப்படிப்பட்ட கொள்கைக்காரர் உதவி செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஒளிவட்ட கொள்கைகளுக்கு எப்பொழுதும் எத்தருணத்திலும் இடம் கொடுக்க கூடாது. மசீதுகள் தூய்மையானது, மசீதுகளை கட்டியிருக்கக்கூடிய பணங்களும் தூய்மையானதாக இருக்க வேண்டும். இறுதியாக இந்த மசீதிகளை நிர்வாகிக்க கூடிய நிர்வாகிகள் மிகப்பெரிய ஒரு அமானியத்தை சுமந்திருக்கிறார்கள். அமானியத்தை சுமந்தவர்களாக அவர்களுடைய பொறுப்புகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாளை கியாமத்திலே அந்த அமானியத்தை பற்றி கேள்வி கணக்கு கேட்கப்படுவார்கள். மறந்து விடாதீர்கள், மிகப்பெரிய பொறுப்பு. எனவே இந்த பொறுப்பை சரியாக நிறைவேற்ற வேண்டும். இந்த பொறுப்புடைய காலம் முடிந்து விட்டதா, அதை சரியானவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும். அல்லாஹுடைய தூதருடைய காலத்திலே அல்லாஹுடைய தூதருக்கு நீண்ட கால ஒரு ஆசை இருந்தது. என்ன ஆசை? காபத்துல்லாஹுக்குள் தான் போய் தொழ வேண்டும் என்கின்ற ஆசை, நீண்ட கால ஆசை. அன்றைய காலத்திலே ஹரம் ஷெரீஃபிலே காபத்துல்லாஹுடைய நிர்வாக தலைவராக உஸ்மான் பின் அபி தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக் கொண்டிருக்கவில்லை. அவர்கள் போய் அனுமதி கேட்கிறார்கள், நான் காபத்துல்லாஹுக்குள்ளால் இரண்டு ரகாத்துகள் தொழ வேண்டும், அனுமதி தாருங்கள். அனுமதி கொடுக்கவில்லை, அனுமதி கொடுக்கவில்லை, மறுக்கப்படுகிறது அனுமதி. அப்படி என்றால் இவர்கள் சொல்லிவிடுகிறார்கள் அபூ தல்ஹாவிடம், அல்லாஹ்வுடைய தூதர், ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே உங்களுடைய கையிலே இருக்கக்கூடிய சாவி நிர்வாக பொறுப்பு எங்களுடைய கையிலே வந்துவிடும் என்று கவலையுடன் வாடிய வதனத்துடன் சொல்லிவிட்டு சொல்லி விட்டார்கள். அபூ தல்ஹா கேட்டார்கள், அப்படியா? அப்படி என்றால் அது எங்களுடைய இடுப்பிலே சீவன் இல்லாத நாளாகத்தான் இருக்கும், ஒரு நாளும் அப்படி நடக்காது, ஒரு நாளும் நடக்காது என்று சொல்லிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஹிஜ்ரத்தை செய்கிறார்கள். பல ஆண்டு காலம் கழிகிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபதுஹு மக்காவை கொடுக்கிறான், மக்கா நகரை வெற்றி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரமலானுடைய மாதம் ஃபதுஹு மக்கா ஏற்படுகிறது. சஹாபாக்கள் எல்லாம் பெரும் ஆரவாரத்துடன் படை வட்டாரத்துடன் வந்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய சக்கரவர்த்தி, நாட்டுடைய தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை அணி திரட்டியவராக வந்து கொண்டிருக்கிறார்கள். மக்காவுக்கு முன்னாலே காபிர்கள் எல்லாம் இருக்கிறார்கள், போர்டரிலே இருக்கிறார்கள், அபூ தல்ஹா ரலியல்லாஹு இருக்கிறார்கள். சஹாபாக்களுக்கு எப்படி இருந்திருக்கும், அல்லாஹ்வுடைய தூதருக்கு எப்படி இருந்திருக்கும்? உரிமைகளை நாங்கள் இழந்தோம், எங்களுக்கு அநியாயம் செய்தவர்கள் இதோ முன்னாலே இருக்கிறார்கள். நேராக சென்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர், காபத்துல்லாஹுக்குள்ளால் சென்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான், குர்ஆன் வசனத்தை இறக்குகிறான். என்ன வசனம், என்ன வசனம்? உங்களுடைய அமானுதங்களை பற்றி நாளைக்கு யாவத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும், கேள்வி கணக்கு கேட்கப்படும். அந்த அமானிதங்களை சரியானவர்களிடம் நீங்கள் கொடுத்து விட வேண்டும், கொடுத்து விட வேண்டும் என்ற கருத்துக்களை உள்ளடக்கிய குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் வெளியே வருகிறார், வெளியே வருகிறார்கள். அந்த கிணிவர்களே கேட்கிறார்கள், எங்கே அபூ தல்ஹா, எங்கே அபூ தல்ஹா? அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் வருகிறார்கள். அபூ தல்ஹாவே, நீங்கள் எல்லாம் இந்த ஊரிலே இருந்து எங்களை விரட்டி அடித்தவர்கள், விரட்டி அடித்தவர்கள். எங்கே சாவி? மஸ்ஜிதுல் ஹரமுடைய, காபத்துல்லாஹுடைய சாவி எங்கே? எப்படி இருந்திருக்கும், எப்படி இருந்திருக்கும்? இவ்வளவு காலமாக பல ஆண்டு காலமாக நிர்வகித்து வந்த இந்த பொறுப்பு எங்களை விட்டு போக போகிறதே என்ற கவலை வந்திருக்குமா வந்திருக்காதா? மனிதன் என்ற அடிப்படையிலே வந்திருக்கும். வாடிய வதனத்துடன் அந்த பொறுப்பை ஹரம் ஷெரீஃபுடைய காபத்துல்லாஹுடைய சாவியை அல்லாஹுடைய தூதுடைய கரத்திலே வைக்கிறார்கள். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அபூ தல்ஹாவே நீங்கள் நினைக்க வேண்டாம் முஸ்லிம்கள் எல்லாம் பேராசை பிடித்தவர்கள் என்று, பதவி ஆசை பிடித்தவர்கள் என்று. நாங்கள் பேராசை பிடித்தவர்கள் அல்ல, பதவி ஆசை பிடித்தவர்கள் அல்ல. நாங்கள் நீங்கள் செய்த அநியாயத்துக்கு மாற்றமாக உங்களை பழிவாங்கக்கூடியவர்கள் அல்ல, மாற்றமாக முஸ்லிம்கள் அநியாயம் செய்தவர்களை மன்னிக்க கூடியவர்கள், பதவி ஆசை பிடித்தவர்கள் அல்ல, பேராசை பிடித்தவர்கள் அல்ல. இதோ அபூ தல்ஹா சாவியை பிடித்துக் கொள்ளுங்கள், அபூ தல்ஹா இதோ சாவியை பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த பொறுப்பு, இந்த நிர்வாக பொறுப்பு, பைத்துல்லாஹுடைய ஹரம் ஷரீஃபுடைய சாவி உங்களுடைய கையில் தான் இருக்க வேண்டும், உங்களுடைய குடும்பத்துடைய கையில் தான் இருக்க வேண்டும். யாரெல்லாம் உங்களுடைய கையில் இருந்து, உங்களுடைய குடும்பத்துடைய கையில் இருந்து இந்த பொறுப்பை பறிக்கிறார்களோ அத்துணை பேரும் அநியாயக்காரர்கள் என்று சொல்லிவிடுகிறார்கள். உடனே அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொல்லி அதே இடத்திலே தீன் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குடும்பம் குடும்பமாக இஸ்லாத்துக்குள்ளே வருகிறது. இன்றும் கூட தற்காலத்தில் கூட ஹரம் ஷரீஃபுடைய காபத்துல்லாஹுடைய அந்த சாவி நிர்வாக பொறுப்பு உஸ்மான் பின் அபி தல்ஹா அவருடைய குடும்பத்தினர்கள் தான் அதை நிர்வகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கிணிவர்களே, இப்படிப்பட்ட சம்பவங்கள் எல்லாம் எங்களுக்கு படிப்பினையாக இருக்கிறது. எனவே நிர்வாகத்தை முடிவு செய்யும் பொழுது இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கிறார், இப்படிப்பட்ட தன்மைகள் கொண்டவர்களை தீர்மானிப்பது ஊர்வாசிகளுடைய கடமை. தீர்மானிக்கப்பட்டதற்கு பிறகு அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது ஊர்வாசிகளுடைய மகல்லாவாசிகளுடைய பொறுப்பு மாத்திரமல்ல, அதை கடமை என்பதையும் மறந்துவிடாதீர்கள். எனவே நல்லவர்கள் மசூதியை நிர்வகிக்கக்கூடியவர்களாக முன்வர வேண்டும், அவர்களுக்கு நாங்கள் ஆதரவளிக்க வேண்டும். எனவே அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களை ஏற்றுக்கொள்வானாக, எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், நாங்கள் எல்லாம் பாவிகள் யா அல்லாஹ், குற்றம் செய்தவர்கள் யா அல்லாஹ், எங்களுடைய குற்றங்களை யா அல்லாஹ் மன்னித்தருள்வாயாக. உன்னுடைய மாளிகைகளை மசூதிகளை பாதுகாப்பாயாக, அதை நிர்வகிக்கக்கூடியவர்களுக்கு பரக்கத்தை செய்வாயாக, அவருடைய வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய பாவங்களை கஷ்டங்களை தீர்த்து வைப்பாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக, சொர்க்கத்தை அப்பார்வையால் பார்த்தவர்களாக அவருடைய எங்களுடைய ரூஹுகளை கைப்பற்றிக் கொள்வாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் கௌனி வ குல்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.